ஹதீஸின் வழியாக எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. எனவே அந்த மஹப்பத்தை எப்படி பெறுவது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்தை நாம் பெறவும் வேண்டும், நாமும் ரசூலை அந்த அளவுக்கு நேசிக்கணும். நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய நேசம் நம் மீது கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தத்துக்கு போறாங்க. அந்த யுத்தத்தில அந்த ஹைபர்ங்கிறது ஒரு கோட்டை, யகூதிகள் உள்ள இருக்கிறாங்க. அந்த கோட்டையை கைப்பற்றுவதற்காக, ஏன்னா அவங்க செய்த அட்டகாசங்கள் அட்டூழியங்கள் அதிகமாக இருந்தது என்பதால் அவர்களை அடைக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு போறாங்க. அந்த கோட்டைக்கு உள்ள யகூதிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வெளியில வரல. வெளியில வந்து சண்டையிட்டால் அந்த சண்டையில வெற்றியா தோல்வியாங்கிறது தெரியும். ஆனால் உள்ளேயே உட்கார்ந்து கொண்டு வெளியே வராமல் அவர்கள் கோட்டையினுடைய கதவுகளை, கோட்டை கதவுனா பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும், அரண்மனையினுடைய கதவுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அது மிக பிரம்மாண்டமான கதவுகளாக இருந்தது, அதையும் உடைத்துக் கொண்டு உள்ள போக முடியல. இப்படிப்பட்ட நிலையில் வெளியே முஸ்லிம்கள் பல நாட்களாக காத்து கிடக்கிறார்கள். எப்படி அவர்களோடு சண்டையிடுவது, எப்படி அவர்களை வெளியிலே கொண்டு வருவது? வெளியே கொண்டு வந்தாதான் சண்டை போட முடியும். உள்ள உட்கார்ந்து கதவு அடைச்சிக்கிட்டே செய்யறாங்க, வெளியே வராம இருக்கிறாங்க. இதனால் முஸ்லிம்களுக்கு ரொம்ப சோர்வு ஏற்பட்டது. எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது? ஏனென்றால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த யகூதிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நிறைய உணவு இருக்கு, உணவு ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. உணவு தட்டுப்பாடாகிட்டா வெளியில வந்துதான் ஆகணும், தண்ணி தட்டுப்பாடாகிட்டா வெளியில வந்துதான் ஆகணும். ஆனா எல்லாமே உள்ள இருக்கு, வருஷக்கணக்கா அவங்க தைரியமா இருக்க முடியும், அந்த அளவுக்கு ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால இவர்களும் வெளியில வராம இருக்கிறாங்க, இவர்களும் வெளியில, முஸ்லீம்களும் வெளியில காத்து கிடக்கிறாங்க. சோர்வு அடைய ஆரம்பிச்சது. எத்தனை நாளைக்கு இப்படி காத்து கிடக்கிறது, இவர்கள் வெளியிலே வரலையே அப்படின்லாம் இருக்கும் பொழுது, இதை பார்த்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எல்லா சஹாபாக்களையும் அழைச்சாங்க, வாங்கன்னு அழைச்சாங்க. எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க. அவர்கள் சொன்னார்கள், நாளை தினம் உறுதி என்ன ராயத்த கதன், நாளைக்கு ஒரு மனிதர் இடத்தில், உங்களில் ஒரு ஆள் இடத்துல நான் இந்த கொடியை கொடுப்பேன், இந்த கொடியை கொடுப்பேன், அல்லாஹ் தஆலா அவருடைய கையில வெற்றியை கொடுப்பான். நான் யார் கையில கொடியை கொடுக்கிறேனோ அவருடைய தலைமையில நீங்க போய் யுத்தம் புரியுங்க, நாளைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைத்து விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதோட சொல்லி முடிச்சுட்டா பரவாயில்ல, அதுக்கு பிறகு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார், அல்லாஹ்வையும் நேசிக்கிறார், ரசூலையும் நேசிக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறான். ரெண்டு பக்கத்திலேயும் அன்பு இருக்கு. நாம அல்லாஹ் ரசூல் நேசிக்கிறோங்கிறது இருக்கட்டும், அல்லாஹ் ரசூலும் நம்ம நேசிக்கிறாங்கிறது நாங்க எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் நேசிக்கிறார் என்பது மாத்திரமல்ல, அல்லாஹும் ரசூலும் அவரை நேசிக்கிறாங்க என்று சொன்னதும் சஹாபாக்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய ஆசையாயிடுச்சு, சொல்லி அனுப்பிட்டாங்க, கூட்டத்தை முடிச்சுட்டாங்க. இனி பார்த்தாங்க, ஆஹா, அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறது போக அல்லாஹும் ரசூலும் இவங்களை நேசிக்கிறார்னு சொன்னா இவர் எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ள ஆளா இருக்கணும். அந்த ஆள் நானாக இருக்கணும்னு ஒவ்வொரு சாமியும் நினைச்சாங்க. நாளைக்கு என் கையில கொடி கிடைக்கணும், என் கையில கொடி கிடைக்கணும். வெற்றி பெருசல்ல, அல்லாஹ்வினுடைய மஹப்பத்தும் ரசூலுடைய மஹப்பத்தும் அங்கே இருக்கிறது என்று டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கிறது, சரதாக்கு சொல்லிட்டாங்க. அதனால அது தானாக இருக்கணும் என்று எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. எந்த அளவுக்குன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் என்றைக்குமே ஒரு படைக்கு தளபதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதே கிடையாது அந்த ஒரு நாளை தவிர. ஏன் ஆசைப்பட்டேன்? அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய ரசூ மஹப்பத்தும் இரண்டும் உறுதியாக அந்த மனிதனுக்கு இருக்கிறதுங்கிறத ரசூல் தெளிவுபடுத்திட்டாங்க. அதனால எப்படியாவது அந்த தலைமை பதவியை பெறணும் என்று ஆசைப்பட்டாங்க. ராத்திரி பூரா ஒருத்தரும் தூங்கல, ராத்திரி பூரா ஒருத்தர் எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க, வணக்க வழிபாடுகளை உட்கார்ந்து, யாரெல்லாம் நாளைக்கு எங்க கையில கொடியை தர சொல்லும், எங்க கையில கொடியை தர சொல்லும், எல்லா கூடாரங்களிலையும் அது துவா தான் நடக்குது. இப்ப யாரா ஒரு ஆள் கையில தான் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லி இருக்கிறார். அதுக்காக அந்த துவாக்களுக்கு பலன் இல்லாம இல்ல, அதுக்காக தான் சவாபுகளை வேற மாதிரி கொடுப்பான். ஆனா கொடியை ஒரு ஆண்டு கொடுக்க முடியும், ஒரு நபர் இடத்துல கொடி, ஒரு ஆண்டு தான் தளபதியா இருக்க முடியும், ரெண்டு தளபதி இருக்க முடியுமா? ஒரு படைக்கு அசிஸ்டன்ட் வேணா இருக்கலாம், தளபதிங்கிறது ஒரு ஆண்டு தான் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆண்டு தான் குடிய கொடுக்கிறது. ஆனா எல்லா சகாபாக்களும் அல்லாஹ்விடத்துல கையேந்தி துவா கேட்டுக்கிட்டு ராத்திரி ஊர ஒருத்தரும் தூங்குங்க. அந்த ஆளு நானாத்தான் இருக்கணும், நானாத்தான் இருக்கணும், அந்த அளவுக்கு வழி வழிபாடும் வழக்க வழிபாடும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொடிய வாங்கிடணுங்கிறதுக்காக அல்லாஹ்விடத்துல மன்றாடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கத்துல அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவதற்கு ரசூலுடைய போய் மன்றாடுறதுங்கிறது இருக்கு. அல்லாஹ்வினுடைய அருளை பெறுறதுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சிக்கிட்டு நாம இருக்கோம். அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பிடிக்கிற ரசூலுல்லாஹ் வசீலாவை பிடிச்சிக்கிட்டு கொடியா பிடிச்சு நம்ம நிற்கிறோம். இங்கே ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொடியை பிடிக்கிறதுக்கு அல்லாஹ்வை பிடிச்சிக்கிட்டாங்க. எல்லாரும் அல்லாஹ் பிடிச்சி அல்லாஹ் அந்த கொடி எங்க கையில தர சொல்லு, எங்க கையில தர சொல்லு அப்படின்னு அல்லாட்ட ஒரு ஆட்டத்தில கொடுக்க ஏறும். இப்படி நடந்தது. அடுத்த நாள் பொழுது விழிந்தது. சுபதுரை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தருக்கும் தூங்க வரல. தூங்க இல்லைன்னு சொன்னா ராத்திரி பூரா தூங்கலன்னா காலையில் எப்படி இருக்கும்? தூங்க கலக்கா இருக்கும். அந்த கலக்கம் தான் இல்ல, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு. எப்படியாவது அந்த கொடி தன்னுடைய கையில கிடைக்கிறோம்னு அவ்வளவு பேரும் ஆசையோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா சில பேர் நெருங்கி நெருங்கி உட்கார்ந்துக்கிறாங்க. முன்னால வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. நேரத்தோட இடம் பிடிக்கணும். நம்ம பார்த்த உடனே அதை சொல்லுங்க தெரியுமா இல்லையா? முன்னால வந்து உட்கார்ந்துட்டு அரபத்திலே உட்கார்ந்து இருக்கிறாரு, கையில கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் வந்துடும். என்னெல்லாமோ கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தை நம்ம அடையணுங்கிறதுக்கு இந்த வியாபாரத்தை எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாம், எத்தனை கற்பனைகள் நம்ம பண்றோம். ஆனா இந்த வியாபாரம் அழிந்து போகக்கூடியது, நிலையாக நிற்கக்கூடியதல்ல. ஆனால் அது எப்போது நந்தபூர் அழியாத ஒரு வியாபாரம் அது. அந்த கொடிய கையில கிடைக்கிறதுக்கு பெரும் பாக்கியம் அது. அது அழிந்து போறதுக்கே இத்தனை கற்பனை நம்ம பண்றோம்னு சொன்னா கண்மணி நாயகத்தினுடைய ரப்புடைய மஹப்பத்து உறுதியாக்கப்பட்ட அந்த விஷயத்தை பெறதுக்கு எவ்வளவு பெரிய ஆர்வத்தோட இருப்பாங்க அந்த சஹாபாக்கள். ரொம்ப பெரிய ஆர்வம், நெருக்கி அடிச்சு நிக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்த உடனே என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே, எப்படியாவது என்னுடைய பெயரை சொல்லிடணும், என் பெயரை சொல்லிடணும் ஆசை. மகப்பத்தை பெறக்கூடிய விஷயத்துல தன்னுடைய பெயரை சொல்லிடணும் சொல்லிடணும்னு ஆசை. உதாரணமா ஒரு சாபி அவங்க முன்னால இதுக்கு முன்னால ஒரு விஷயத்திற்கு தளபதி ஆக்குனாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இல்ல இந்த விஷயத்துல இல்ல வேற ஒரு விஷயத்துல தளபதி ஆக்குனாங்க. அந்த சஹாபி நினைச்சுக்கிட்டாங்க, ஆஹா இந்த படைக்கு இந்த விஷயத்துக்கு நம்மளை தளபதி ஆக்கி இருக்கிறாங்க அப்படின்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்த விட என்னதான் அதிகமா நேசிக்கிறாங்க என்று என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு முடிவு செஞ்சிட்டாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யார சொல்லலாம் உங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஆள் யாரு, ரொம்ப பிரியமான ஆள் யாருன்னு கேக்குறாங்க. எதுக்கு கேக்குறாங்க? தான் தான் பிரியமான ஆளு நம்பர் ஒன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க மனசுல. முதலாவது ரொம்ப பிரியமான ஆளு தான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கேக்குறாங்க. ரசூல் நம்பரத்தான் சொல்லுவாங்க, ஏன்னா என்னதானே தளபதி ஆக்கி இருக்கிறாங்க. இப்ப ரசூலுடைய விருப்பத்துக்கு தான் ஆளாக வேண்டும் என்பதுல எவ்வளவு ஆசை இருந்திருக்கு சஹாபாக்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அதிகமா நேசிக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோட இருந்திருக்கிறாங்க. அப்ப கேட்டாங்க, யார சொல்றதா உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஆள் யாருன்னு கேட்டாங்க. தம் பேர் வரும்னு பாத்தோம், வரல அபூபக்கர் சித்திக்கிட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரெண்டாவது ஆள் நம்மளாதான் இருப்போம் அப்படின்னு அடுத்தது யாருன்னு கேட்டான். அடுத்த ஒரு சாபியை சொன்னாங்க. அப்ப மூணாவது நம்ம தான் இருப்போம், மூணாவது யார் நாயகமே, மூணாவது இன்னொரு சாபியை சொன்னாங்க. அப்பவும் அவர் பேர் வரல. அப்ப நாலாவது நம்ம தான் இருப்போம், நாலாவது பேர், நாலு வரல, அஞ்சு வரல, ஆறு வரல, இப்படி ஒரு லிஸ்ட் வருது. இவருக்கு பயம் வந்துட்டு, ஆஹா இது கட்டா கடைசியில நம்ம வந்து சேர்ந்துருவோமோ, லிஸ்ட்ல ஆக கடைசி நம்ம வந்து சேர்ந்துருவோம். இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, ஒன்னாவது ஆளை சொல்லும் பொழுது ரெண்டாவது தான் இருக்குன்னு நினைச்சாங்க. அப்ப ரெண்டாவது ஆளை சொல்லும் பொழுது மூணாவது ஆளாக நாம தான் இருப்போம்னு நினைச்சாங்க. மூணாவது ஆளை சொல்லும் பொழுது நாலாவது நினைச்சாங்க. ஒன்பதாவது ஆளை சொல்லும் பொழுது பத்தாவது நினைச்சாங்க. பத்தும் வரல. இப்ப ஒருவேளை பயம் வந்துட்டு, ஆ கடைசியில நம்ம லிஸ்ட்லயே கடைசி பேர் ஆகுதுமோ, இந்த பயம் வந்து இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, பத்தாவது சொல்லும்போது பதினோரு ஆள் தம்பியில இருக்கு நினைப்பாங்க இல்லையா? சரி இதோட நினைச்சுக்கணும், பதினோரு ஆள் நாம தான் இருப்போம். கேட்டாதானே அடுத்ததை சொல்லுவாங்க, அதனால கேட்காம விட்டுருவோம், பதினோரு ஆள் ஆகுது நாம தான் அப்படின்னு முடிவு செஞ்சுக்கிட்டு கேட்கல. அதுக்கு பிறகு இதற்கு இதை எதற்காக சொல்ல வர்றேன்னா, அவ்வளவு ஆசை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை பெறக்கூடிய விஷயத்துல, பாசத்தை பெறக்கூடிய விஷயத்துல அவ்வளவு ஆசையும் ஆர்வமும் சஹாபாக்களுக்கு இருந்தது. அந்த அடிப்படையில இன்னைக்கு எப்படியாவது இந்த கொடியை பெற்று விட்டால் அல்லாஹ்வினுடைய அன்பும் உறுதியாயிடுச்சு, ரசூலுடைய அன்பும் உறுதியாயிடுச்சு, அவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்க போகுது என்று என்ன செய்றாங்க, எல்லாரும் ரெடியா உட்கார்ந்து இருக்கிறார். கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்கார்றாங்க, உட்கார்ந்து அப்படியே பாக்குறாங்க. இப்படி பார்த்துட்டு பார்வை பின்னால் அப்படியே பாக்குறாங்க, பின்னால இருக்கக்கூடிய ஆட்களை பாக்குறாங்க, முன்னால இருக்கிற ஆட்களை நினைக்கிறாங்க, நாம இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், அந்த சூழ்நிலை அங்க பாக்குறாங்க, நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், ரசூல் அங்க பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க நினைக்கிறாங்க, நினைக்கிறதோட மாத்திரம் இல்லாம தலையை தூக்கி தூக்கி காட்டுறாங்க. தன்னுடைய தலையை தூக்கி தூக்கி இப்படி காட்டுறாங்க. எனக்கு எங்க இல்ல கொடிய தந்திருக்காங்க, தலையை தூக்கி தூக்கி காட்டப்படுது. இன்னும் சில பேர் நினைச்சாங்க முட்டு போட்டு நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முட்டுக்கு மேல ரெண்டு இப்படி நிக்கிறாங்க, பெருசா நிக்கிற மாதிரி இப்படி காட்டுறாங்க. சர்வதாசன் அதெல்லாம் கண்டுகளே இல்லை. எல்லாம் இப்படி ஒரு பார்வை பார்த்து கேட்டாங்க, ஐநா அழின்னு கேட்கிறாங்க. அடிநாயகத்தை எங்கேன்னு கேட்கறாங்க, அழிவது எல்லாம் தன்னவர்களை. ஆனா பாருங்க, அழிவது எல்லாத்தையும் அன்னைக்கு மஜ்லிஸுக்கு வரல, வராத ஆளை கேட்கறாங்க. வந்தால் இவ்வளவு பேர் இருக்க, வராத அவர்களை கேட்கறாங்க. ஏன் வரலன்னா அவரு கடுமையான கண்பலி. கண்பலின்னா அப்படி கண்பலி, திறக்க முடியாது, நடக்க முடியாது. அதனால கூட அதுல படுத்து கிடக்கிறாங்க, தாங்க முடியாத வேதனை. ரெண்டு கண்கள்லையும் வேதனை ஏற்பட்டு சிவந்து கோவை பழம் போல இருக்குது. கண்ணை திறக்க இயலாது, நடக்க முடியாத நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இல்ல, நேரத்தும் அவங்களுக்கு கண் வழி தான், நேரத்தும் வரல. நாளைக்கு ஒரு மனித இடத்துல கொடியை கொடுப்பேன், அவங்க இடத்துல அல்லாத்துல வெற்றியை கொடுப்பான், அல்லாஹ் அவங்க ரசூலும் அவங்க நேசிக்கிறாங்க, அல்லாஹ் ரசூலும் அவர் நேசிக்கிறான்லாம் சொன்னாங்க இல்லையா. அப்பவும் அந்த மஜ்லிஸ்ல யார் இல்ல, அழிவது இல்லாதன இல்ல, இப்பவும் இல்ல, இல்லாத ஆள கேட்கிறாங்க சர்வதாரேசவம். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, வழங்கி போச்சு, அழிவது இல்லாதனவட்டதான் கொடியை கொடுக்க போறாங்கன்னு விளங்கிட்டு. ஆனா இப்ப கண் வழியால இருக்குது, இப்ப கண் வழியா இருக்கும்போது யுத்தத்துக்கு போக முடியுமா, பார்க்க முடியாத நிலைமையில இருக்குது. சரி, அடுத்த சான்ஸ் நமக்கு இருக்குன்னு ஒரு ஆள் நினைக்க ஆரம்பிச்சாங்க. சொன்னாங்க நாயகமே, அவங்களுக்கு கண் வழியா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப கண் வழினா அடுத்த ஆளை பார்ப்பாங்க, அந்த அடுத்த ஆள் தானாக இருக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா ரசூல் விட இல்ல, கூட்டிட்டு வாங்கன்ட்டாங்க, அடிநாயகத்தை கூட்டிட்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. போனாங்க, போய் என்ன செஞ்சாங்க, கிட்டத்தட்ட தூக்கிக்கிட்டு தான் வந்தாங்க. எனக்கு நடக்க முடியல, அவங்களுக்கு உட்கார்ந்தாங்க. பசக்கவி ஆயினை செல்லதாரி செல்லம் அந்த கண்ணை இப்படி திறந்து அதுல துப்பு நாங்க உமிழ்ந்தாங்க. கண்ணிலேயே என்ன செஞ்சாங்க, இப்ப பசங்க தடவுனான்னு சொல்லுவாங்க சில பேர், அப்படி இல்ல அதீதம் எப்படி வருது, கண்ணை திறந்து அதுல துப்பிட்டாங்க. அது அந்த ஆய்மண்ட் ஊத்துமா இல்லையா, அத மாதிரி செல்லதாரசன் தங்களுடைய முபாரக்கான உமிழ் நீரை அதை உமிழ்ந்தார்கள். உமிழ்ந்தால் எப்படி ஆகிவிட்டது, ஏற்கனவே அந்த கண் நோய் வருவதற்கு முன்னால என்ன பார்வை இருந்ததோ அதை விட பார்வை வந்து நோயெல்லாம் நீங்கிடுச்சு, பார்வை கூடிடுச்சு, அடிநாயகத்தினுடைய பார்வை கூடி போய்விட்டது. இத மாதிரி கதாதாரதி எல்லாம் அவர்களோட இருந்தாங்க. கதாதாரதி எல்லாத்தன அவர்களுக்கு ஒரு யுத்தத்துல இந்த அம்பு பாஞ்சு கண்ணு தொங்கிடுச்சு, அம்பு இங்க குத்திடுச்சு, குத்தி கண் அப்படி தொங்குது. அப்படி தொங்குற நிலைமையை பார்த்து சரதாசனோட கண்ணை புடிச்சுக்கிட்டு நேரம் வர்றாங்க. வந்து சொல்றாங்க, நாயகமே என்னுடைய கண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமையாயிங்க அப்படின்னாங்க. இல்ல நாயகமே எனக்கு ரொம்ப அப்படியா சரி சொல்லி சரதாசன் தங்களுடைய முபாரக்கான கையால் அந்த கண்ணை எடுத்து பொருத்தி இப்படி ஒரு எச்சில் எடுத்து இப்படி தடைய விட்டுட்டாங்க. அங்க தடவுனாங்க. எப்ப அவங்க சொல்றாங்க, கதாதாரதி எல்லா உத்தாரணும், ஆஹா பாதிக்கப்படாத கண்ணு இந்த கண்ணு, இந்த கண்ணு பாதிச்சு வெளியே தொங்கிச்சு மருந்து மருந்துட்ட மாதிரி செல்லதாரசன் தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து என்ன செஞ்சாங்க, தடை விட்டாங்க. இப்ப எப்படி ஆயிட்டுன்னா, இந்த கண்ணை விட இது பார்வை கூடிடுச்சு. இப்ப அவங்க நினைச்சாங்களா, ஆஹா ரெண்டு கண்ணையும் அம்பு குத்தி இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்க வேண்டும், ரெண்டு கண்ணையும் அம்பு குத்தி இருந்தா கண்மணி நாயகத்தினுடைய உமிழ்நீர் ரெண்டு கண்ணையும் பட்டிருக்குமே, அப்ப ரெண்டு கண் நல்லா வெளிச்சம் வந்திருக்குமே என்று அவர்கள் என்ன செய்தார்கள், நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு கண்மணி செல்லதான் அவரையும் செல்வங்களுடைய முபாரக்கான அந்த உமிழ்நீரே பெரிய பறக்க செல்கை அழிவது எல்லாம் உத்தாளானவும் அவங்களுடைய என்ன செய்யாங்க, அவங்களுடைய கண்களில் உமிழ்ந்தார்கள். உமிழ்ந்ததும் அவர்களுடைய அவர்களுக்கு நல்ல ஷிஃபா ஏற்பட்டது. அவங்களுடைய கையில கொடியை கொடுத்தாங்க, நேரம் போனாங்க, வெற்றி அடைஞ்சாங்க. இதை நம்ம எதுக்கு சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ்வினுடைய மஹப்பத்தும் ரசூலுடைய மஹப்பத்தும் அவங்களுக்கு உறுதியாகுது. அது உறுதியாகும் போது அதை பெறுவதற்கு சஹாபாக்கள் எவ்வளவு போட்டி போட்டிருக்கிறாங்க என்பதை நம்ம சொல்வதற்காக நாம் இருக்கிறோம். அருமையான பெருமக்களை இப்ப பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹிஜ்ரத் வர்றாங்க, மக்கால இருந்து ஹிஜ்ரத் வர்றாங்க. ஹிஜ்ரத் வந்ததும் அவங்க என்ன செஞ்சாங்க, மதீனா ஷெரீஃபுக்குள்ள நுழைஞ்சாங்க. அவங்களுக்கு வரவேற்புகள் தரப்பட்டது, உண்டது, குபார தான் முதல்ல தங்கினாங்க. அதுக்கு பிறகுதான் மதீனாவுக்கு உள்ள வர்றாங்க. வரவேற்புகள்லாம் கொடுக்கப்பட்டது. எங்க தங்குறது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு ஒவ்வொரு சஹாபியும் சொன்னாங்க, யார் எங்க வீட்டுல தங்குங்க, எங்க வீட்டுல தங்குங்க, எங்க வீட்டுல தங்கு, ஒவ்வொருத்தரும் கூப்பிடுறாங்க. யாரா ஒரு வீட்டுல தானே தங்க முடியும், ஒரு நாளைக்கு ஒரு வீடா போயிட்டு இருந்தாலும் சிரமம். அதனால ஒரு வீட்டுல தங்குறதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. எந்த வீட்டுல தங்குறது அப்படிங்கறது வரும்பொழுது எல்லா சஹாபிகளும் என் வீட்டுல தங்கணும், என் வீட்டுல தங்கணும் அப்படின்ட்டாங்க. இப்போ அப்படியா சரி, உங்க வீட்டுல தங்க வரலன்னு ஒரு சஹாபியிட்ட ரசூல் சொல்லி இருந்தா மத்தவங்களுக்கு வருத்தமா இருக்குமா இல்லையா,
ரசூல் இந்த சஹாபியை தேர்ந்தெடுத்துட்டாங்களே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு வருத்தமா இருக்குங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க என்னுடைய ஒட்டகம் கஸ்வா, கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகத்தினுடைய பேர் கஸ்வா, என்னுடைய கஸ்வாவை நான் என்ன செஞ்சேன் அவிழ்த்து விட்டுறேன், அது முன்னால போட்டோம் அப்படியே போட்டோம் அதுக்கு பின்னால நாங்க போவோம், அது எங்க போய் படுக்குதோ அந்த இடத்துல அந்த வீட்டுல நான் யார் வீட்டுக்கு முன்னால படுக்குதோ அந்த வீட்டுல நான் தங்குறேன்னு சொன்னாங்க. இப்ப எல்லா சகாபாரும் ஒத்துக்கிட்டாங்க, சரின்னு ஒத்துக்கிட்டாங்க, அவுத்து விட்டாச்சு, அவுத்து விட்டு அப்படியே போய் ஒரு இடத்துல போய் படுத்துருச்சு, படுத்தாங்க வீடே இல்லை, வீடு இல்லாத இடத்துல என்ன செய்யுது படுக்குது, எழுப்பி விட்டாங்க, அதுதானா எழுப்பிச்சு அல்லது எழுப்பி அப்படியே திரும்ப ரெண்டாவது சுத்து சுத்திட்டு வந்து திரும்பவும் அதே இடத்துல ரெண்டாவது அதே இடத்துல படுக்குது, அங்கேயும் அதான் வீடு இல்லாத இடத்துல படுக்குது, அதற்கு பிறகு திரும்ப எழுந்து அப்படி போச்சு, அதுக்கு பிறகு சகாபாக்கெல்லாம் போறாங்க, இப்பதான் வீடு இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி அது போகுது, ரெண்டு தடவை படுத்தது வீடு இல்லாத இடத்துல படுத்துச்சு, மூணாவது தடவை எழுந்து போகும்போதுதான் வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில போகுது, ஒரு ஊட தாண்டும் பொழுது அந்த சஹாபிக்கு பக்கு பக்குங்கிறது நெஞ்சமல்ல, ஆஹா படுத்தரணும் எல்லாமே இந்த ஒட்டகத்துக்கு படுக்கவை அப்படின்னு துவா கட்டிட்டே இருக்கிற, அதான் துவா, இப்ப துவாவெல்லாம் இதுதான் இந்த ஒட்டகம் படுக்கணும் அதுதான் துவாவா இருந்தது, ஆனா அது பாஸ் பண்ணிடுச்சு, அடுத்த சஹாபி அடுத்த ஊடு வருது அவர் அந்த சஹாபி நினைக்கிறாங்க அல்லாவே இந்த ஒட்டத்தை இதுக்கு முன்னால படுக்க வச்சிறேன் அப்படின்னு அவங்க துவா கேட்கிறாங்க, அது அப்படியே பாஸ் பண்ணிட்டே போகுது, கடைசியில் அப்படியே போய் போய் செய்தா அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலாவும் அவங்க வீட்டுக்கு முன்னால என்ன செஞ்சிருச்சு ஒட்டகம் படுத்துருச்சு. சுபஹானல்லாஹ், இந்த வரலாற்றுல எழுதுறாங்க அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன சந்தோஷம் இருந்தது தெரியுமா, எப்படிப்பட்ட சந்தோஷம், ஓடி வந்தாங்க, ஓடி வந்து ரசூலுல்லாஹி இந்த பேக் என்ன பேக், ஒரு துணி ரெண்டு ஒரு சட்டை ஒரு வேட்டி இருக்குது அது ஒரு கேத்தல் இருக்குது அவங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கு, இந்த சாமான தலைய தூக்கி வச்சுக்கிட்டு நினைச்சுறாங்க அந்த வீட்டுக்குள்ள எடுத்துட்டு ஓடுறதுக்கு ஓடி வர்றா, எவன் வீட்டுக்கு முன்னால படுத்துடுச்சு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வீட்டுல தங்க போறாங்க என்று இப்ப அந்த சாமான எடுத்து உள்ள வைக்கணுமே ரசூலுல்லாஹி சாமான அது ஒட்டகத்துல இருக்கு, ஓடி வந்து எடுத்து தன்னுடைய தலையில வச்சுக்கிட்டு நினைச்சுறாங்க வீட்டு நோக்கி நாயமே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போறாங்க. அப்படி போகும்போது எப்படி அவர்களுடைய உள்ள இருந்ததான் அவங்க சொல்றாங்க இந்த வரலாற்றுல, உலகத்தில் உள்ள ஹசானாக்களை எல்லாம் சேர்த்தாலும் கூட எல்லா சொத்து சுகம் அது ஸ்டேட் அது எஸ்டேட் அது இதுன்னு வைங்களேன் இதுல எல்லா பொக்கிஷங்களும் சேர்ந்தால் ஒரு மனுஷனுக்கு இருந்தா எவ்வளவு பெரிய சந்தோஷம் அடைவான், அதை விட கூடுதல் சந்தோஷத்தோட அதை விட ஒரு பெரிய பொக்கிஷத்தை சுமந்துட்டு போற மாதிரி ஒரு உணர்வு அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. இப்ப எந்த அளவுக்கு விருந்து இருக்கிறாங்க, இருந்தது ஒரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடை ஒரு கேத்தல் விஷயங்கள்லாம் இருக்குது, அது எல்லாவற்றையும் விட சிறந்த உண்மையிலேயே சிறந்ததுதான் அட்டீக்கத்துல அது சிறந்தது, ஆனா பாக்குறதுக்கு அப்படி நமக்கு தெரியாது, தன்னுடைய உலக பொக்கிஷத்தையே சுமந்து கொண்டு செல்வது போல அதை விட சிறந்ததை சுமந்துகிட்டு போற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது உள்ள போனாங்க. சார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த முதல்ல ரெண்டு இடத்துல படு ரெண்டு தடவை படுத்ததை வீடு இல்லாத இடத்துல படுத்ததே அது எந்த இடம் மஸ்ஜித் நபவி, அப்ப வரல மஸ்ஜித் நபவியில கர்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் ஷரீப் ரௌலா எங்க இருக்குதோ அந்த இடத்துல தான் படுத்துருக்கு, அது படுத்த இடம் எதுதான் இப்போது இருக்கக்கூடிய ரௌலா ஷரீப் கர்மணி நாயகத்துடைய கபர் ஷரீப் ரௌலா இருக்கக்கூடிய அந்த இடத்துல ரெண்டு தடவை வந்து படுத்துருக்கு, அதான் அதனுடைய அடையாளம். சர்வதாசன் அவங்க விளங்கிக்கிட்டாங்க, மத்தவங்களுக்கு அது விளங்க இல்ல, வீடு இல்லாத இடத்துல படுக்குதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க, அப்ப அதுதான் ஒரு பெரிய சொர்க்கமாக ஆக போகுது, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளக்கூடிய வீடு அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு அதுதான்ங்கறத அது என்ன செய்யுது அல்லாஹ்வின் மூலமாக அது உணர்த்தப்படுகிறது. ஹை அருமையானவர்களே, இப்ப அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க, அவங்க வீடு எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி கீழே ஒரு வீடு மேல ஒரு தட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்கு மேலையும் ஒரு தட்டு இருக்கு, அபு அய்யூப் அன்சாரி அவங்களும் இருக்கிறாங்க, உம்மு அய்யூப் அபு அய்யூப் அன்சாரி அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க, மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரும் அந்த வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க அபு அய்யூப் நாயகமே நீங்க மேல தங்குங்கோ நாங்க கீழே தங்கிக்கிறோம், மேல நீங்க சூழ கீழே வச்சு நம்ம மேல இருக்க இல்லாத நீங்க மேல இருக்க நாங்க கீழே இருக்கிறோம். சொல்லலாம்னு சொன்னாங்க அபு அய்யூப் அதை பத்தி பிரச்சனை இல்லை, நீங்க மேலே இருங்க நான் கீழே இருக்கிறேன், ஏன்னா என்ன பாக்குறதுக்குன்னு ஆட்கள் வருவாங்க இல்ல, சாம்பாக்கள் வருவாங்க, வயது முதிர்ந்தவங்க வருவாங்க, பெரியவங்க வருவாங்க, இவங்க எல்லாம் மேல மேல ஏறி ஏறி வந்துகிட்டு இருக்கிறது சிரமம், எல்லாரும் உங்களை கடந்து கடந்து மேல வரணும், அவங்களும் ஏறி ஏறிக்கிட்டு இருக்கணும், அதை விட நீங்க மேல இருந்து நான் கீழே இருந்துட்டா வேற லேஸ் இல்லாட்ட சிரமமா இருக்கும் இல்லையான்னு பார்த்தாங்க, இவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருந்து கம்பெனி ஆயிருந்து கீழே வச்சுட்டு நாம இப்படி மேல இருக்க அப்படின்லாம் என்ன செஞ்சாங்க நினைச்சாங்க, ஆனா ரசூல் மறந்துட்டாங்க நீங்க தான் மேல இருக்கணும் நான் கீழே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, அதே மாதிரி அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மேல எழுதிட்டா இருந்தாங்க, நீங்க மேல போங்க நான் எழுதிக்கலாம் கீழே இருக்கிறாங்க. கண்மணி சல்லாசம் ஒரே பிடிவாதமா சொல்லிட்டார், வேற மறுக்க முடியல. அப்ப அவங்க மேல போயிட்டாங்க, வேற வழி இல்லாம ரசூலுடைய உறுதியான சொல்லினால் மேல ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, முதல் நாள் இப்ப ராத்திரி பகல் முடிஞ்சும் மாத்திரி வந்துருச்சு. ராத்திரி வந்தா இப்ப ரெண்டு பேரும் எப்படி நடக்கிறதுனா இப்படி நடக்கிறது இல்ல, இந்த ஓரமா தான் இப்படி நடந்து வர்றது. ஓரமாவே நடந்து வந்து ஓரமா அப்படி இறங்குறாங்க, ஓரமாவே இறங்குறது. இப்படியே என்ன செய்யறாங்க, இப்படிதான் நடக்கிறாங்க. என்ன பயம் அவங்களுக்கு, என்ன பயம் கேட்டா, ஒண்ணு நாம நடக்கும் பொழுது மரந்தானே போட்டு கட்ட பலகைதான் போட்டுருக்குது வீட்டுல, அந்த பலகையிலிருந்து அந்த ஏதாவது தூசி ரசூலுக்கு மேல விழுந்துருமோ, ஒண்ணு ரசூல் கீழே உட்கார்ந்து அவங்களுக்கு மேல நடந்துருவோமோ, ரெண்டு வகைக்கும் அல்லாஹ்வினுடைய வகைக்கும் கண்மணி நாயகத்துக்கு இடையில நாம குறுக்கீடாக இருக்கிறோமோ, அந்த இது மூணு. இப்படி பல பயம், எந்த அளவுக்கு அச்சம் அவர்களுக்கு இருந்திருக்குது. இந்த பயத்திலேயே கடந்த ராத்திரியும் வந்தது உட்கார்ந்தாங்க, ஒரு ஓரம் புக்குலதான் உட்கார்ந்து சாப்பிட்டா கடுமையான குளிர்காலம், போர்வை இல்லாம தூங்க முடியாது. மதீனா ஷரீஃபு அரபு நாடுகள்ல பார்க்கலாம், பொதுவாக குளிர் இருந்தா அப்படி கடுமையா இருக்கும், வெயில் இருந்தாலும் அப்படி கடுமையா இருக்கும், மதீனாவின் கடுமையான குளிர், குளிர்னு அப்படி குளிர், போர்வை இல்லாம தூங்க முடியாது. இங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹுத்தாலும் உம்மு அய்யூப் அன்சாரியா ரலியல்லாஹுத்தாலும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரே போர்வை தான் இருக்கு. இந்த போர்வை வச்சிருக்கிறாங்க, ஒரு நேரம் ஓரமா படுப்போம் அப்படிங்கும் போது, இப்போ அந்த பயந்து 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 நடந்தா ஏதாவது தடப்படான்னு என்னமா ஒரு தப்பு நடந்துப்போம். நீங்க பாக்கலாம், ராத்திரி இப்ப யாராவது தூங்கிட்டு இருப்பா, அவளை எழுப்பிட கூடாது, மெதுவா தண்ணி குடிச்சுட்டு வருவோம்னு சொல்லுவோம், லைட்ட போட்டு சும்மா போனா அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. ஆனா தூங்கிட்டிப்பாங்க, பெரியவங்க தூங்கிட்டிருக்கிறாங்க, சேர்னா தூங்கிட்டிருக்கிறா, அல்லது ஒரு நோயாளி தூங்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம மெதுவா போய் ஒரு சாமான எடுப்போம், காலில் எடுத்தா டமான்னு தட்டுவோம். இது இயல்பா நடக்கும், அது அப்பதான் இது நடக்கும். இது பாருங்க பல இடங்களில் நடக்கும், இதே நேரம் அங்கேயும் நடந்துச்சு. என்ன செஞ்சாங்க, தண்ணி என்ன செய்யாங்க, ஒரு தண்ணி பாத்திரம் இருந்தது அதை கொஞ்சம் ஓரமா வச்சிருவோம்னு சொல்லி போனாங்க, எட்டி உடைச்சி அந்த ஜாடி, அது மண் ஜாடி உடஞ்சி தண்ணி என்ன செஞ்சு கீழே விழுந்துச்சு, உடஞ்சி இனி தண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சிருந்தா ரசூல் மேல விழுந்துருமே பயந்து என்ன செஞ்சாங்க, இருக்கிற சுப்பட்டி போட்டு சட்டம் அதுல நினைச்சுட்டாங்க, நினைச்சு அப்படியே தண்ணி இறங்க விடாம பாதுகாத்துட்டாங்க. இப்ப போத்துறதுக்கு துப்பட்டி இல்லை, இரவு முழுவதும் இப்படியே நடுங்கி கொண்டேதான் உட்கார்ந்துருந்தாங்க, ரெண்டு பேரும் தூங்க இல்லை. காலையில சுப்புகுல வந்து சர்வதாசம் செஞ்சுட்டு கேக்குறாங்க, என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. நான் இப்படி இப்படி எல்லாம் நடந்தது, ரசூல் ரொம்ப சிரிச்சுட்டா உங்களுடைய நடவடிக்கையில பாத்து, சரி பரவாயில்ல, இதுக்கு மேல நீங்க உங்களால மேல இருக்க இயலாது, அதை நான் உணர்ந்துகிட்டேன், சரி இப்ப நான் வேற என்ன செய்யல, நான் தான் இப்ப மேல போகணும், நீங்க கீழே இருங்க என்ன, அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, கீழே இருக்க வைத்தார்கள். அருமையான பெருமக்களே, எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத், அவர்களுடைய பிரியம், அவருடைய நேசம் இருக்க வேண்டும் என்கிறதுல எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறாங்க என்பதை நாம் உணர்கிறோம். அதே போல இந்த வீட்டை பற்றி கூட சொல்லும் பொழுது, ஒரு நாள் வீட்டுல இருக்கிறாங்க சரவாரசன், சஹாபாக்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு யூத பெரியவர், யூதர்கள் வந்து பல பேர் ரசூலத்தை வந்து கேட்கறது, மார்க்கத்தை பத்தி கேட்கறது, கேள்விகள் கேட்கறது, அந்த கேள்விகளுக்கு ரசூல் பதில் சொல்றது, அதை உணர்ந்துகிட்ட இஸ்லாத்தை வர்றது, சில பேர் இஸ்லாத்துக்கு வராம மறுத்து போறது, இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா, அவனு யூதர் தான், யூதர்ல ஹபர், அவங்க ரொம்ப பெரிய அறிவாளி, மதீனா ஷரீஃப்லயே யூதர்கள் மிகப்பெரிய அறிவாளி அப்துல்லா இப்னு சலாம். அவங்க வர்றாங்க, வந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கேள்வி கேட்கறாங்க, மூணு கேள்வி கேட்கறாங்க. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வயசுல மூத்தான ஒண்ணா, நான் உங்கள்ட்ட மூணு கேள்வி கேட்பேன், இந்த கேள்விகளுக்கு நபிமார்களால தான் பதில் சொல்ல முடியும், வேற யாரும் பதில் சொல்ல இயலாது. அப்படி ஒரு மூணு கேள்விகள் இருக்கு, மிகப்பெரிய அறிவாளி, அறிவாளி லேசுமாசான அறிவாளி இல்ல, ரொம்ப பெரிய ஒரு சிறந்த அறிவாளி. அவங்க யூதர்கள்னா ரொம்ப மதிப்பாங்க, யூதர்கள் அல்லாதவர்கள் அவரை மரியாதை செய்வாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல குண ஒழுக்கம், மரியாதை, கண்ணியமான ஆளு, வேதத்தை நன்றாக கற்றவர், அந்த பிரகாரம் தௌராத் வேதத்தை படிச்சுக்கிறாங்கிறது மாத்திரமல்ல, தௌராத் வேதத்தினுடைய அடிப்படையில வாழக்கூடிய மனுஷன், ஒரு தீனியத்தான ஒரு மனிதர், அப்படி ஒரு சாலியான யூதங்கிறது, யூத மதங்கிறது மூசா நபியை பின்பற்றி இருக்கிறது தானே, ரசூல் வந்த பிறகு ரசூலை ஏத்துக்கணும் அவங்க, அப்படி ஏற்றாதான் மூமின்களாக ஆக முடியும், இல்லைன்னா மூமின்கள் அல்ல, காப்பீர்னு அல்லாஹ் சொல்லிட்டான், சரி போடும். அப்ப இவங்க வந்தாங்க, வந்து நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னா கேளுங்க. நான் யாரு சொல்லுதான், சூரத்தினுடைய முதல் உணவு என்ன? சோனத்துக்கு போவாங்க இல்ல, போன உடனே முதலாவது என்ன சாப்பிடுவாங்க மக்கள்? சோனத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே சுவனவாசிகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபுட், முதல் உணவு என்ன? இது முதல் கேள்வி. சரி, அடுத்த கேள்வியை கேளுங்க. இரண்டாவது கேள்வி, கியாமத்தினுடைய அடையாளங்களில் மிகப்பெரிய அடையாளங்கள் என்று சில அடையாளங்கள் உண்டு, சின்ன சின்ன அடையாளங்கள் உண்டு, மிகப்பெரிய அடையாளங்கள் என்று ஒன்று. அந்த மிகப்பெரிய அடையாளங்களில் முதலாவது அடையாளம் என்ன? ரெண்டு. மூன்றாவதாக, சரி அடுத்த கேள்வி சரதாசன் கேட்கிறான், மூன்றாவது கேள்வி என்ன அப்படிங்கும் போது, மூணாவது கேள்வி, ஒரு குழந்தை பிறந்தா அது வாப்பாவை போலோ அல்லது வாப்பாவுடைய குடும்பத்தாரை போலோ ஒரு சாலையில் இருக்கு, அல்லது உமாவை போலவோ அல்லது உமாவுடைய குடும்பத்தில் உள்ள சாடை யாராவது சாடை வந்திருக்கு, ஏன் இந்த சாடை வருது, இது ஏன் அப்படி வருகிறது? ஒண்ணு வாப்பாவை போல இருக்குது பிள்ளை, அல்லது வாப்பாவுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு யாரை போலாவது இருக்கலாம், அந்த சாடையில ஒரு ஜாடையில வந்துருது. அதே மாதிரி உமாவை போல இருக்குது, அல்லது உமாவுடைய குடும்பத்தில் உள்ள யாராவது ஒரு ஆளுடைய ஜாடையை போல இருக்க, இது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. சரதான் சொன்னாங்க, இப்பதான் ஜிப்ரீல் வந்து இந்த விஷயத்தை பேசிட்டு போறாரு அப்படின்னா, இப்பதான் வந்து பேசிட்டு போனாங்க, நீங்க அவங்க வெளியே போற, நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா. சரதான் சொன்னாங்க, கபீதல் ஹூத், மீனினுடைய ஈரல், மீனுக்கு ஈரல், அந்த மீனினுடைய ஈரல் தான் சுவனவாதிகளினுடைய முதல் உணவு. அப்படியே நிமிர்ந்து உட்கார்ந்துட்டான். சலாம், விஷயம் சரியா இருக்கு. சரி, இரண்டாவது என்ன அப்படின்னா, இரண்டாவது உணவு, இரண்டாவது விஷயம் நீங்க கேட்டது, கியாமத்தினுடைய மிகப்பெரிய அடையாளங்கள்ல முதல் அடையாளம் என்னன்னு கேட்டீங்க. பல அடையாளங்கள் இருக்குது, சின்ன அடையாளங்கள் இருக்குது, பெரிய அடையாளங்கள் இருக்குது, அதுல முதல் அடையாளம் மிகப்பெரிய அடையாளம்னு கேட்டீங்க. கிழக்கே ஒரு நெருப்பு தோன்றும், நெருப்பு தோன்றி மக்களை விரட்டிக்கிட்டே வரும், அவ்வளவு பயங்கரமான நெருப்பு என்று என்ன செய்தார்கள் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இதுவும் சரியா இருக்கு. மூன்றாவது, ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை வாப்பாவுடைய அல்லது வாப்பாவினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய ஜாடையை போன்றோ, உமாவை போல அல்லது உமாவுடைய ஜாடையை போன இருக்கு நீங்க கேக்குறீங்க. இந்த ஆணும் பெண்ணும் கூடும் பொழுது, கணவன் மனைவியும் கூடும் பொழுது, அவர்களுடைய நீர் இருக்கிறது அல்லவா, எது பெண்ணுக்கும் நீர் இருக்கிறது, ஸ்பேம் சொல்றோம் ஆணுக்கு உள்ளது, பெண்ணுக்கு உள்ளது ஓம் சொல்றோம். இந்த ஸ்பேம் அல்லது ஓம், இந்த ஸ்பேம் முந்தி கருவறைக்குள்ள போனால் அது தந்தையை போலவோ தந்தையுடைய குடும்பத்தை போலவோ என்ன செய்யும், யாராவது ஜாடையில் வரும். ஓம் உள்ள போறோம், ஓங்க பெண்ணினுடையது, அந்த விந்து வந்து கருவறைக்குள் முந்தி செல்மையானால் அது என்ன செய்யும், அது தாயினுடைய ஜாடையில வருது என்ற விளக்கத்தை சொல்லும் போது, எழுந்து நின்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வாஷாது அன்னக ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டுட்டார். அப்ப சொல்லதான், இதெல்லாம் அந்த வீட்டுல என்ன செய்யுது நடந்துகிட்டு இருக்கு, இப்படி பல அற்புதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க அவங்களுக்கு பெரிய வயசு, சஹாபாக்களிலேயே மிகப்பெரிய வயசு வாழ்ந்தது சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க ஈமான் கொள்ளும் போது வயசு என்ன தெரியுமா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளும் போது சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 290 வயசு, 290 வயசு வாழ்ந்த அந்த டைம்ல ஈமான் கொள்ளும் போது அவங்க மூத்தவானது 310 வயசை தாண்டிட்டாங்க, 310 வயதுகளை தாண்டாங்க. ஏன்னு கேட்டா அவங்க சின்ன யாபா, அவங்களுடைய அசல் பேர் சல்மான் அல்ல, அவங்களோட அசல் பேர் யாபா அப்படின்னு அவங்களுக்கு பேர். அவங்க பாரிசி, பாரசீக நாட்டை ஈரானை சார்ந்தவங்க, நெருப்பு வணங்கிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய வாப்பா ரொம்ப நெருப்பு விவசாயியா இருந்தாங்க. ஒரு கட்டத்துல என்ன ரொம்ப செல்லப்பில்ல, எங்கேயும் அழைச்சிட்டு போறது இல்ல. ஒரு நாள் ஒரு வேலையா போக வேண்டியது, அனுப்ப வேண்டியது வந்துருச்சு, மகளை பார்த்து சொன்னாங்க, இந்த யாபா இந்த விவசாய பூமியில போய் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுட்டான்னு சொல்லி பார்த்து கூலியை கொடுத்துட்டு வந்துரு, எனக்கு அன்னைக்கு போக முடியல, முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு சரி என்று போனாங்க. அப்படியே வெளியில போனாலும் கூட மகனை கையில பிடிச்சிட்டு தான் கூட்டிட்டு போவாங்க. மகனை கையில பிடிச்சிதான் கொண்டு போவாங்க. கிட்டத்தட்ட அவர் ஒரு பூசாரி மாதிரி இருந்தார், நெருப்பை வளர்ந்து அதுக்கு நெய்ய ஊத்தி அதை வணங்குறது, நெய்ய ஊத்துவாங்க நெருப்புக்கு, எண்ணெய் ஊத்துனா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்ல, நெய்ய ஊத்துனா அப்பவும் எரியும் மணக்கும், அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல நெருப்பை தான் வணங்குறது மஜூசிகளாக இருந்தவர்கள். இப்ப சல்மான் ரலி எல்லாம் ஊத்தான அவங்க என்ன செஞ்சாங்க, விவசாய பூமிக்கு போக வேண்டிய ஒரு வயக்காட்டுக்கு வர வேண்டியது ஒரு கட்டாய நிலைமை ஏற்பட்டு, அன்னைக்குதான் முதல் முறையா தனியா வர்றாங்க. இது வரைக்கும் தனியா போனதே இல்லை வெளியில, பாப்பா அப்படி கையில பிடிச்சிட்டு தான் கொண்டு போவார். போகும் பொழுது இடையில ஒரு சர்ச், கிறிஸ்டியனுடைய சர்ச், நஸ்ராணிகள், இப்ப சரதாரிசம் வரல, கிறிஸ்துவ மதம் உண்மையான மதமா இருக்கு. ஈசா நபியினுடைய அடிப்படையில கொள்கையில வணக்கம் புரியணும். அந்த சர்ச்சில் பார்த்தா இந்த வணக்க வழிபாடு நடந்துகிட்டு இருக்குது. அவங்க பாக்குறாங்க அந்த பிள்ளை, என்ன இது, நாம வணங்குறத விட இந்த வணக்க முறைகள் அழகா இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு படுத்து அங்கேயே இருந்துட்டாங்க. என்ன போன ஆளை காணமேலும் அதுக்கப்புறம் வாப்பா தான் வேலையை முடிச்சுட்டு வெளியில பார்த்தா இங்க சர்ச்சுக்கு உள்ள ஆள் இருக்கிறார். ஆஹா, இது நம்ம இதை பயந்துதானே இவ்வளவு காலம் நாம நினைச்சோம், ஒரு நாள் அனுப்புனதுலேயே இவ்வளவு காலம் குழம்பிட்டாரே, இருந்தாலும் அந்த வீட்டுல வெளிப்புறத்துல ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வழியாக அந்த பாதிரியார் ஒரு ஆள் அனுப்பி அனுப்பி தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இது அவங்களுக்கு தெரியாது. கடைசியில் ஒரு தகவல் இருந்தாரு, இந்த யாபா இங்கிருந்து ஒரு குழு வந்து ஷாமுக்கு செல்ல போகிறது, சிரியாவுக்கு போகுது, அதுல நீங்கள் போயிட்டேன்னு சொன்னா அந்த ஊர் வாப்பா உடனே நீங்க என்ன செஞ்சிடலாம், தப்பிடலாம். இந்த நாள் போகுது, இந்த நாள்ல நீங்க எப்படியாவது தப்பி வர்றதை நீங்க பாருங்க. வழியை வந்து நான் உங்களையாவது ஒழிச்சு வச்சு உங்களை நான் என்ன செஞ்சேன் இன்ஷா எல்லாம் அனுப்பிவிடுறேன் அப்படின்ட்டார். சரி, இன்னும் அதே போல அவங்க என்ன செஞ்சாங்க, குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த குறிப்பிட்ட நாளையில இந்த இவங்க தப்பிட்டாங்க. இவங்க தப்பி என்ன செய்யறாங்க, நேரம் அங்க போய் அந்த ஷாமுக்கு செல்லக்கூடிய அந்த குழுவோட நேரம் போயிட்டார். போய் வேற ஒரு பாதிரியிட்ட போய் ஒரு கடிதம் கொடுத்திருந்தாங்க. இந்த பாதிரியார் கடிதம் கொடுக்கிறார், இவங்க ஒரு நல்ல ஒரு மனிதர், மகிழ்ச்சியாக இருந்தார், இப்ப என்ன செஞ்சிருக்கிறார், இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, இவங்க நல்லா பராமரிச்சுவாங்க அப்படின்னு கொடுக்க அந்த ஆள்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, எல்ம படிக்கிறாங்க. அவங்களுக்கு வஃபாத்து நெருங்கின போது அவர் சொல்றாரு, நீங்க இனிமே இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கும் வஃபாத்து வந்துருச்சு, இதுக்கப்புறம் நீங்க சரி வராது, உங்களுக்கு வேற ஒரு ஆள் நான் என்ன செய்யறேன் சொல்லி தர்றேன், அந்த பாதிரியார்ட்ட நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படியே அடுத்து 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 பாதிரியாவாங்க, 10 பாதிரியார்ட்ட இருந்திருக்கிறாங்க. அப்ப வயசு எவ்வளவு போயிருக்கு நீங்க பாருங்க, வயசு எவ்வளவு போயிருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியாது. இடையில ஒரு மோசமான பாதிரியாரும் வந்து சேர்ந்தாரு, அது வேற கதை. 10வது பாதிரியார்ட்ட போய் இருக்கும் பொழுது அவர் ரொம்ப சாதியான மனிதர். அவர் சொன்னாரு, இந்த யாபா இதுக்கு பிறகு சல்மான் அவங்களை பார்த்தா சல்மான்டே சொல்லுவோம், சல்மான் இதற்கு பிறகு நீங்க 10 பேர், நான் உங்களுக்கு 10வது நபர் ஆகிட்டு உஸ்தாத் ஆயிடுச்சு, எனக்கு முன்னால ஒருத்தர் இருந்து மூத்தாவி அவர் மூத்தாவி 10 பேர் நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வயசும் 200 வயசும் தாண்டி போயிடுச்சு. இப்ப இந்த நிலையில இதுக்கு பிறகு எனக்கு ஒரு சரியான ஒரு பாதிரியார் இருக்கிறதாகவும் எனக்கு தென்படலை, எல்லாருமே கள்ள பயிலா இருக்கிறாங்க, அதனால நான் நீங்க என்ன செய்யுங்க, கடைசி நபி வரக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு, இறுதி நபி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம்ல, தௌராத்தில் இருக்குது இன்ஜில் இருக்கு, நம்ம சொல்லிட்டே இருக்கோம், அந்த அந்நபியும் மூத்தவர், எதிர்பார்க்கப்பட்ட அந்த நபி வரக்கூடிய காலம் வந்துருச்சு, நீங்க என்ன செய்யுங்க, அந்த இடத்துக்கு நீங்க போயிருங்க. அது எப்படி இருக்கு தெரியுமா, அது இந்த மாதிரி இருக்கும், அது நிறைய சோலைகள் இருந்த மாதிரி, நிறைய ஈச்ச மரங்கள் நடந்த இடம், மதீனா ஷரீஃபினுடைய அடையாளங்கள்லாம் தௌராத்திலையும் இன்ஜிலையும் எப்படி சொல்லப்பட்டதோ அந்த சொன்ன உடனே சரி அப்படி செய்யலாமே அப்படின்னு நினைச்சா, இந்த இடங்கிறத ஓரளவு தேடி பிடிச்சி வழங்கிக்கிட்டாங்க. அது எத்திரி அந்த காலத்துல மதீனாக்கு எத்திரிப்பட்டு பேர் இருந்தது, அந்த பகுதி தான் வழங்கிக்கிட்டு கடந்த அந்த அங்கிருந்து யாராவது வர்றாங்களா விவசாயத்தையும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இந்த சர்ச்சில் வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு கூலிகள் எல்லாம் கிடைக்கும், நியாயமான ஒரு செல்வது சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இப்படி விசா அவங்களுக்கு ஆசை, அந்த ரசூலை பார்க்கணுங்கிற ஆசை ரொம்ப வந்துச்சு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அந்த கடைசியாக இருந்த பாதிரியார் நிறைய சொல்லியிருக்கிறார். அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒவ்வொரு நபியும் அவங்களுடைய உம்மத்தாக வாழ்வதற்கு விரும்புறாங்க, அவங்களுடைய சிறப்பு எத்தகையது அப்படிங்கறது நிறைய விளக்கங்களை விஷயங்களை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஒரு கட்டத்துல எப்படியாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கணுங்கிற ஆசை நிறைவாக வந்துருச்சு, ரொம்ப அன்பு வந்துருச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த பாதிரியார் சொல்றாரு, நான் சில அடையாளங்கள் சொல்றேன் அவங்க நபிங்கிறதுக்கு. ஒன்று, அவங்களுக்கு சதக்கா தர்மத்தை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அன்பளிப்பு கொடுத்தா சாப்பிடுவாங்க. மூன்றாவதாக, அவங்களுடைய தோல்ல நுகுவத்தினுடைய முத்திரை இருக்கும், இந்த இவ்வளவும் இருக்கும், அது இப்படி இருக்குங்கிறதையும் என்ன செய்யறாங்க. இது மூணும் இருந்தா அவங்க தான் நபி, நீ அதை பாத்துக்கங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதோட மூத்தாயிட்டாங்க. கொஞ்ச காலத்துல இந்த மதீனா ஷரீஃபின் எதிர்ப்புல இருந்து ஆட்கள் வந்திருந்தாங்க. இவனும் அவன் யகூதிகள் தான். இனி அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, நீங்க எங்க போறீங்க, நாங்க வியாபாரம் முடிச்சுட்டு எதிர்ப்புக்கு போவோம். ஆஹா, அப்படின்னா நமக்கு நல்லதா போச்சு, என்னையும் நீங்க கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு நான் என்ன செய்ய கொஞ்சம் காசு இருக்குது, அதுல உங்களுக்கு பாதியை தர்றேன் விடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை அந்த அளவுக்கு தான் சம்பாதிச்சதுல பாதியை தந்துடுறேன் அப்படின்ட்டா நிறைய சேர்த்து வச்சுக்கிறார். சரின்னு கொண்டு போனவன் என்ன செஞ்சாங்க கேட்டா, நேர எதிர்ப்புக்கு போய் கூட்டிட்டு போய் இருக்கிற பணத்தை அவ்வளவு நீ புடுங்கிட்டு புடுங்கினதோட மட்டுமல்லாமல் இன்னொரு யூதன் போய் அவனை அடிமைட்டு வித்துட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து செல்வத்தை எல்லாம் புடுங்குறது மாத்திரம் இல்லாமல் ஒரு அடிமையை அடிச்சுட்டாங்க, வித்துட்டாங்க. சரி பரவாயில்ல, அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மண்ணை தானே அவர் சொல்லியிருக்கிறாரு பாதிரியார், அதனால இந்த மண்ணிலே அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களை நம்ம பார்த்தோம். இதுலயே பல வருஷங்கள் ஆகுது. இதுக்கிடையில்தான் கண்மணி செல்வதாசனம் வந்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஈச்ச மரத்துக்கு மேல அந்த பாருங்க, அந்த 200 வயசுக்கு மேலையும் ஈச்ச மரத்துக்கு மேல ஏறி அதுலேருந்து ஈச்சம்காரர்கள் என்ன எடுத்து போடணும், பானைகளை சீவி ஒழுங்கு பண்ணணும், இந்த வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. யஜமா கீழே உட்கார்ந்துருக்கிறார், கீழே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் மேல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறார். திடீர்னு சத்தம் அங்கே வருது. ஆமா எதிர்பாசிகளே, அந்த எதிர்பார்க்கப்பட்ட நபி வந்துட்டாங்களா, நபி வந்துட்டாங்களான்னு ரோட்ல சில பேர் சத்தம் போட்டுட்டு ஓடுறாங்க. இது காதுல விழுந்ததுன்னா கிட்டு 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 கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு. சல்மான் ரதி அல்லாஹு அன்ஹு கடகடன்னு கீழே இறங்கிட்டான். நபி வந்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஓங்கி அரைஞ்சிட்டார் கண்டத்துல. ஒரு அடிமை பயணி, உனக்கு என்ன நீ போய் பாக்குறது, போய் வேலையை செய். சரி வேலைக்கு உண்டான நேரம் இருக்கு, கொஞ்சம் ஓய்வு இருக்குது, அந்த நேரம் எப்ப வருதுன்னு பார்த்து அந்த வேலைகள் நான் முடிச்சிருக்கு. பின்னால நீ இந்த கூலிக்கு பேரிச்சம்பளம் கிடைக்கும் இல்லையா, அதையும் எடுத்துக்கொண்டு சரலாசனம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. போய் கொடுத்தாங்க, கொடுத்தோடனே என்னன்னு கேட்கறாங்க. மகாதேவி ஆதிவி சதக்கா அப்படின்னாங்க. சரலாசனம் அப்படி நடத்திட்டாங்க, நடத்தி அந்த ஏழைகளாக இருந்தவங்களுக்குலாம் நீங்க சாப்பிடுங்கட்டாங்க. இரண்டாவது நாள் கிடைச்சு நாங்க போறாங்க, அவன் பேரிச்சம்பளம் கூட கொண்டு போறாங்க. என்னன்னு கேட்கறாங்க. ஹதியா அன்பளிக்கும் அப்படின்னா ரசூல் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப ரெண்டு சரி, சதக்காவை சாப்பிட மாட்டாங்க, ஹதியாவ சாப்பிடுவாங்க, ரெண்டு விஷயம் சரியாயிட்டு. இப்ப மூணாவது விஷயம் இருக்கு, இது எப்படி பாரு சட்டை கடத்திக்கா காட்டுங்க சொல்ல முடியும், எப்படி கேட்கறதுங்கிறது தெரியல. இது கேட்டு கொஞ்சம் நாட்கள் போயிடுச்சு. ஒரு ஜனாசாவும் உண்டு, அந்த ஜனாசாவுக்கு ரசூல் சல்லல்லாஹு ஹாலியா இருக்கிறாங்க. அவர் அந்த நேரம் தான் சல்மான் ரலி எல்லாம் வந்தாங்க, அவர்களுக்கு ஓய்வான நேரமா இருக்கு. அந்த நேரத்துல வந்தாங்க, ரசூலை சுத்தி 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 வர்றாரு. சரலாசன் சிரிச்சிட்டு சொன்னாங்க, இந்த சல்மான் ரெண்டு விஷயம் சரி, மூணாவது விஷயம் உங்களுக்கு தெரியணுமோ, இந்த பாருங்க அப்படின்னு சட்டையை கலந்து இப்படி காட்டுறான். தன்னுடைய முதுகில இருந்து நுபுவத்தை காட்டினதும் ஆனந்த பெருக்குடன் அதில் இருந்து நினைச்சார், முத்தம் விட்டு விட்டு அஷஹது அன் லா ரசூலுல்லாஹ், இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய வயசு 290 என்று வரலாற்றை பதிவு செஞ்சிருக்கிறான். 10 பாதிரியாரும் தண்ணியில வந்திருக்குது. அவர் மூத்தாவி, அவர்கிட்ட பணி செஞ்சு இவர் மூத்தாவி, இவர் மூத்தாவி 290 வயசுல வந்து ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவங்களை பத்தி தான் சிவதாரன் சொல்லும் பொழுது, இந்த பாரசீகத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதர் இருக்கிறாரு, இங்க இல்ல, நிறையா வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில ஈமாடு இருந்தாலும் அங்க போய் எடுத்துருவார் இவர் என்று சல்மான் பாரிஸ் எல்லாத்தவர்களை புகழ்ந்து சொன்னாங்க. இப்படி எல்லாம் இது நடந்திருக்கு. இதெல்லாம் சீனா அபு அய்யூப் அன்சார் ரலி அல்லாஹு அன்ஹு வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு யகூதி வரா, லூலு ஒரு பேர், லூலுங்கிற எதிரி யகூதி வர்றார். வந்து உட்கார்ந்தாச்சு. அவர் ஒரு லீடர், வயது முதிர்ந்த ஒரு பெரிய வயசாளி, கிட்டத்தட்ட மதீனாவிலேயே அவங்க தான் பெரிய வயசாளின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி பழுத்த பழமா வந்து உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்து ரசூல் ரொம்ப கனியப்படுத்தினான். சரலாசம் வயதுல முதிர்ந்தவர்கள் அல்லவா, ரொம்ப வயசுல ரொம்ப மூத்தால ரொம்ப கனியப்படுத்தி உட்கார வச்சு அவங்களோட ஒரு பெரிய குழு அந்த உட்கார்ந்துருக்கு. வந்து என்னன்னு கேட்கறான், இல்ல உங்களை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு நீங்க வந்திக்கிறீங்களாமே, உங்களை பார்த்துட்டு போ, அவங்களுக்கு எகூதி தான், உங்களை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு. சரி பார்த்துட்டியாச்சு, வந்தாச்சு, வேற ஏதாவது விஷயம் இருக்கான்னு, வேற ஒண்ணும் இல்லையே அப்படின்றா. இருக்கிறமே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்கிறா சிவதாசம், ஒரு விஷயம் இருக்கே அப்படின்றா. என்னதுன்னு அந்த பட்டயத்தை எங்கேன்னு கேட்கறான். தெரிஞ்சு போயிட்டா, அந்த பட்டயத்தை கொண்டு வந்துருப்பீங்களா, அதை எடுங்க, எடுத்து கொடுக்கறாங்க வாசிங்க. இது என்னன்னு கேட்டா, கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு வருவதற்கு 400 முன்பாக துப்பா மன்னர்கள், துப்பால நல்ல மன்னரும் வந்திருக்கிறாரு, கெட்ட மன்னரும் வந்திருக்கிறாரு. துப்பாங்கிற இப்ப ஃபிரௌன் சொன்னா ஒரு ஃபிரௌன் இல்ல, மூசா நபியினுடைய எதிரி ஃபிரௌன் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அந்த அன்றைய காலத்தில் யாரெல்லாம் மிஸ்ர் ஆட்சி செய்தார்களோ அவங்களுக்கு எல்லாம் பேர் என்னதான், ஃபிரௌன் பேர். அதுல மூசா நபிக்கு ஒரு ஃபிரௌன், அவன் ஆகப்பெரிய கட்ட சேதானா இருந்தான். அதே மாதிரி துப்பா மன்னர்கள் அந்த ஆட்சி செய், அதே மாதிரி ஹிரக்கல் கைசர், அதெல்லாம் அந்தந்த ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்கள், அவர்களுக்குன்னு தனி பெயர் இருக்கு. அந்த ஆட்சி செய்பவர்களுக்கு இந்த பெயரு. இப்ப ஜனாதிபதி நம்ம சொல்றோம், ஜனாதிபதி இப்ப இருக்கிற ஜனாதிபதி, இவருக்கு முன்னாடி ஜனாதிபதி, ஜனாதிபதி வந்துகிட்டு இருக்கிறாங்களே, அதே மாதிரி ஒரு பேர். இந்த துப்பா மன்னர், நல்ல துப்பாம இருந்திருக்கிறாங்க, கெட்ட துப்பாம இருந்திருக்கிறாங்க. இந்த துப்பா மன்னர்ல ஒரு நல்ல மனிதர் இருந்திருக்கிறார், அவர் ஒரு யகூதி, தௌராத்தை படிச்சவர். இவர்கள் உலமாக்களையெல்லாம் ரொம்ப கண்ணியப்படுத்துவார் இந்த மன்னர். உலமாக்களை, அந்த யூத உலமாக்களை ரொம்ப கண்ணியப்படுத்தக்கூடியவராக அவர் இருந்தார். அப்படிப்பட்ட அந்த மனிதர் என்ன செய்தார் கேட்டா, அடிக்கடி பிரயாணம் போய்கிட்டே இருப்பார். பிரயாணம் போகும் பொழுதுதான் தனக்குண்டு சில சஹாபாக்களை வச்சிருந்தார், அந்த உலமாக்களை வச்சிருந்தார். 400 உலமாக்கள் அவர் கூட இருப்பாங்க, படை பட்டாளத்தோட 400 உலமாக்களும் கூடதான் போவாங்க. எங்க போனாலும் சரிதான், 400 உலமாக்கள் போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும் பொழுது இப்படி ஒரு ஊர் ஊரா போயிட்டு வர்றது, அப்புறம் நாட்டுக்கு வர்றது, அப்புறம் ஊரா போறது, இல்ல அடிக்கடி வருது. பிரயாணங்கிறது ரொம்ப விருப்பமா இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய பிரயாணத்துல தானே இருந்தா, அந்த மாதிரி இவங்களும் பிரயாணத்துல இருந்தார். ஒரு தடவை இந்த மதீனா ஷரீஃப் இருக்கக்கூடிய இந்த பகுதி எத்திரிப்புக்கு வந்திருக்கிறாங்க. வந்தாங்க, இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஆகா, இந்த ஊரினுடைய அடையாளத்தை பார்க்கும் பொழுது, இந்த ஊரினுடைய வாசனையை பார்க்கும் பொழுதும், கடைசி நபி வரக்கூடிய பகுதியாக அல்லவா இது தெரியுது அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதான் அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. இனி ஊரை விட்டு புறப்படக்கூடிய நாள் வரும் பொழுது, சரி புறப்படுவோமே, மன்னர் சொல்லும் பொழுது எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. இல்லை மன்னரே, என்னை விட்டுருங்க, நாங்க இந்த ஊரை விட்டு வர்றதுக்கு விரும்பல அப்படின்னு. மன்னருக்கு ஆச்சரியம், என்ன இப்படி பேசுறீங்க, உங்களை நான் எவ்வளவு கண்ணியப்படுத்திருக்கிறேன், எவ்வளவு இசத்தா வச்சிருக்கிறேன், உங்களுக்கு எல்லா வகையான செல்வத்தையும் நான் வழங்கியிருக்கிறேன், எந்த குறைபாடு நான் வழங்க செய்யலையே, நான் ஏதாவது உங்களுக்கு குறைவாக அதற்கு குறைவாக கூட நான் நடக்க இல்லையே, அப்படி அப்படி நான் நடந்தா என்ன மன்னிச்சிருக்கேன் கேக்குறேன். மன்னா, அப்படிலாம் நீங்க கேட்காதீங்க, நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும், நீங்க என்ன தவறு செய்திருக்கிறீங்க, ஒரு தவறு நீங்க செய்யலையே, கண்ணியமா அப்பயே நீங்க வர மறுக்கிறீங்க. இல்ல, நீங்க உங்களுடைய கண்ணியம், உங்களுடைய சிறப்பு எல்லாம் உயர்ந்ததுதான், உங்க கூட நாங்க இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான், எங்களுக்கு சிறப்பு நாங்க கருதுறோம். ஏன்னா இப்படிப்பட்ட துப்பா மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலேயே இவ்வளவு ஒரு சாலிகமான துப்பா மன்னர் இருந்ததாக நாங்க பார்க்கல. உங்கள்ட்ட ஒழுக்கம் இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது, கண்ணியம் இருக்குது, உணமாக்களை மதிக்கிறது இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனா அதை விட ஒரு சிறப்பு இந்த ஊர்ல நாங்க பாக்கலாம். என்னன்னு கேட்கலாம், இந்த ஊர்ல வந்து கடைசி நபியை பத்தி நாம ஏற்கனவே பேசிருக்கிறோமா, அவங்க இந்த ஊருக்கு தான் வர போறான். அப்படியா, அதனால இந்த ஊர்லயே நாங்க இருக்கணும், அவங்களை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை. நாங்க பார்க்கலன்னா எங்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகளாவது யாராவது பார்ப்பாங்க இல்லையா, எங்களுடைய சந்ததிகள் அவங்களை பின்பற்றக்கூடிய ஒரு பரக்கத்து கிடைக்கும் இல்லையா. மூசா நபி கூட அதுதான் சொல்றாங்க, தன்னுடைய கவுங்களுக்கு என்ன சொன்னாங்க, அவர்களை காண நேர்ந்தா கண்டிப்பாக அவர்களை பின்பற்றுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் அதை சொல்லி இருக்கிறாங்களே, ஆகவேதான் நாங்க இருக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல நின்று கண்டிப்பாக அதை பின்பற்றுவாங்க. அப்ப அது பார்த்தா அது சரியா தான் இருக்குது, அது உண்மைதான். அப்ப அது சரிதான், அப்ப நான் கொஞ்ச நாள் இருக்கிறேன், இருந்துட்டு நான் என்னுடைய நாட்டுக்கு திரும்புறேன், ஏன் தெரியுமா இருக்க போறேன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் நான் வீடு கட்டி தந்தேன் என்று 400 உலமாக்களுக்கும் 400 வீடுகளை கட்டி கொடுக்கிறேன். 400 வீடை கட்டிட்டு இன்னொரு வீடு தனியாக கட்டுகிறார். இது யாருக்கு தெரியுமா, அந்த கடைசியா வரப்போ சொல்லக்கூடிய நபி இருக்கிறாங்களே அவர்களுக்கு என்னுடைய அன்பளிப்பாக இப்போதே நான் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி 401 வீடு கட்டினான். 400 வருஷத்துக்கு முன்னையே எடுத்துறாங்க சல்லல்லாஹு அவர்களுக்கு அன்பளிப்பு ஒரு வீடு கொடுக்கப்பட்டுருச்சு. அது அதுக்கப்புறம் அவர் போயிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த இருந்த அந்த உலமாக்கள் மூத்தானாங்க, அவருடைய பிள்ளைகள் மூத்தா, இப்படி பல வாரிசுகளை வந்துருச்சு. அந்த எந்த வீடு எந்த வீடு எதுங்கிறதெல்லாம் தெரியல, அதுவும் ஒரு பாதிரியோட பொறுப்புல தான் இருந்தது. அது கொஞ்சம் பழுதுபட்டு கொண்டு எப்படி எல்லாம் போயிட்டு அந்த வரலாறே தெரியாம போச்சு. 400 வருஷம் ஆச்சு இல்ல, நேரத்துள்ள வரலாறே தெரிய மாட்டேங்குது, முந்தானத்து சாப்பிட்டது என்ன நமக்கு விளங்காது. 400 வருஷத்துக்குள்ள ஞாபகத்திற்குமா இருக்காது. இந்த பட்டையும் அவர் எழுதி வச்சிருக்கிறார். எப்படி எழுதுகிறார், இது துப்பா மன்னர், இந்த நாட்டை ஆளக்கூடிய துப்பா மன்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக வரக்கூடிய அந்நபிகள் முந்தலர் அவர்களுக்கு அன்பளிப்பாக தந்தது என்றுதான் எழுதி இருக்கிறாரு. அந்த இப்ப அந்த பட்டயத்தை தான் கர்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 400 வருஷத்துக்கு பிறகு இந்த பழுத்த பழமாக இருக்கக்கூடிய இந்த கிழவர் வந்தார் இல்லையா யகுதி, அவர்கிட்ட கேட்கிறாங்க அந்த பட்டயத்தை எங்கேன்னு கேட்கிறாங்க. இந்த இவ்வளவு பேர் வந்துட்டு போறாங்க, எத்தனை யகூதிகள் வந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, இஸ்லாத்தை மறுத்துட்டு போனாங்க, பலவிதமா நடந்தது. ஆனா அவர்களிடெல்லாம் கேட்காத நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு இந்த மனுஷன் கேட்கிறாங்க, எங்க அந்த பட்டயத்தைன்னு கேட்கிறாங்க. எந்த பட்டயம் அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு. அவர் ரொம்ப விவரமான ஆளா தான் இருக்கிறார், லேசான ஆள் இல்ல. கிழவர்களை பாருங்க, உரமா இருப்பாங்க, ரொம்ப உரம், உணவுலையும் அப்படி இருப்பாங்க, விஷயத்திலயும் ரொம்ப உறுதியா இருப்பாங்க. டக்குன்னு சொல்லாம அது எந்த பட்டயம் அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த பட்டயமா, துப்பா மன்னர் எனக்கு எழுதி தந்தாரு, உங்ககிட்ட தான் எழுதி எடுங்கண்ணா. பார்த்தா நீங்க உருவி எடுக்கப்படும், பட்டயத்தை உருவி எடுத்து கொடுத்து யாரையாவது படிக்க சொல்லுங்கன்னு சொன்னா படிக்க சொல்லப்படுது. அந்த துப்பா மன்னர் எழுதுனது இருக்கு. சரி, அந்த வீட்டினுடைய அடையாளத்தை கண்டுபிடிங்க. இப்ப கண்டுபிடிக்கணும் இல்ல, வீடு எங்க இருந்தது, வீடு இருக்கா இல்லையா, அல்ல அந்த வீட்டினுடைய அடையாளம் எந்த பகுதியில இருந்தது என்று தேடி பார்த்தா வேற எந்த வீடும் இல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய அபூ அய்யூப் அன்சாரி அந்த வீடு தான். நீங்க பாருங்க கண்மணி செல்லதான் செல்லம் வர்றது அல்லாஹ் எப்படி கண்மணி ஒரு கண்ணியப்படுத்திருக்க நாம நினைக்கிறோம் ரசூலுல்லாஹ் எங்க இருந்தாங்க பாத்தீங்கன்னா அபு அய்யூப் அன்சாரி வீட்டுல இருந்தாங்க இல்ல அவர் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுலதான் அபு அய்யூப் அன்சாரி இருந்திருக்கிறார் 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதே ரசூலுக்காக தான் கட்டப்பட்டு அன்பளிப்பு செய்திருக்கிறார் கண்மணி செல்லதான் செல்லம் அவர்கள் யாரையும் என்ன செய்யக்கூடாது நாடி இருக்கக்கூடாதுங்கிறது அல்லாஹ் நமக்கு கிளியரா இருந்திருக்கிறார் தன்னுடைய ஹபீப் யாரை நாடி இருக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப சரியாக இருந்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுலதான் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அப்பதான் அவங்களுக்கு பாக்குறாங்க அபூ அய்யூப் அன்சாரி நாம இருந்து நம்ம ஊடு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ கடுதல பார்த்தா ரசூல்லா வீட்டுலதான் நாம இவ்வளவு இருந்து இருக்கிறாங்கிறத என்ன செய்யுது தெரிய வருது இப்ப நாமளா இருந்தா இவ்வளவு இருந்ததுக்கு வாடகைதான் கேட்டிருப்போம் செருக்கை நம்ம அந்த நம்ம நம்சாக்குள்ள இருக்கும் இப்ப எவ்வளவு காலம் இருந்திருக்கிறான் அய்யூப் அய்யூப் அன்சாரி அவருடைய வாப்பா இருந்திருக்கிறான் அவரோட வாப்பா இருந்திருக்கிறான் அந்த ஜீன்ஸ்லதான் அங்க வந்திருக்கிறார் அதற்கு பிறகு செல்லலாச அந்த வீட்டை நீங்களே வச்சுக்கொடுக்கிறது மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டதற்கு பிறகு அங்க வீட்டை என்ன செஞ்சுக்க தேர்ந்தெடுத்து அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த வீட்டை கொடுத்தார்கள் அருமையான திருமக்களே கண்மணி செல்லலாம் வடிவ செல்லம் அவர்கள் இதோ கூட சொல்லுவாங்க செல்லாசனுடைய அருமை தந்தையாக அப்துல்லா நாயகம் வரி அல்லாவுத்தான் அவர்களை ஏன் அல்லாவுத்தாரா ஏன் சீக்கிரம் பார்த்தாக்கணும் சரி ஆமினாவதி அல்லாவுத்தான் அவர்களை ஏன் பார்த்தாக்கணும்னு சொன்னா பெற்றோருக்கு கண்ணியம் செய்ய வேண்டியது பிள்ளைகளுடைய வாஜிப் அது ரொம்ப பெரிய வாஜிப் இனி வளர்ந்து வரும்போது செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் எல்லாம் பெற்றோருக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வருது தன்னுடைய ஹபீப் யாருக்கும் ஹிதுமத்து செய்யக்கூடாதுங்கிறது அல்லாஹ் அனுசரான் தன்னுடைய ஹபீபுக்கு தான் மற்றவங்க ஹிதுமத்து செய்யணும் என்பதற்காகவே ரசூல் நிறைய ஹிதுமத்து செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க உஜூப நல்லது செய்யுதற்குமே அது வாஜிப் இல்லை ஆனா பெற்றோர்னு வரும்பொழுது வாஜிபாக ஆகுது அந்த உஜூபு ஏற்படக்கூடாது என்பதற்காக இப்ப எப்போ அந்த உஜூப் எல்லாம் வருது 7வது வயசுலேருந்து ஆரம்பிக்குது நீங்க பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்குங்கிறது வரலாறு 7வது வயசுல அந்த வாஜிப் குழந்தைகள் மற்ற சின்ன பிள்ளைகள தக்லீஃபுங்கிறது அதுக்கு பிள்ளைகளுக்கு கிடையாது 7 வயசு வந்துட்டு அந்த தக்லீஃபினுடைய ஸ்டார்ட் அந்த பிள்ளைகளுக்கு தாய்மார்களுக்கு ஹிதுமத் செய்யறது கடமையாவது அதுக்கு முன்னால கடமை இல்ல அதுக்கான 5வது வயசுல 6வது 4வது வயசு பிள்ளைகள் வேலை செய்யக்கூடாதுங்கிறது இல்ல கடமை இல்ல 7 வயசு வந்துட்டா கடமையாவது அப்பதான் தொழுகையை கூட நீங்க 7 வயது வந்துட்டா தொழுகும்படி ஏவுங்க சொல்றாங்க தக்லீப் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியும் 10 வயது வந்துட்டா லேசான தட்டி அடிச்சு தொழாட்டா அடிஞ்சு தொழுங்கன்னு சொல்ல வருது சரிஹே ஆகி ஸ்டார்டிங் வரும் பொழுதே இந்த ஏவல் விளக்குங்கிறத 7வது வயசுல இருந்துதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயினுடைய வயிற்றுல இருக்கும்போது அப்துல்லா நாயகம் வஃபாத் ஆயிட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6வது வயசா இருக்கும்போது தாயார் வஃபாத்தாரா இந்த 7வது வயசு வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யறான் அல்லாஹ் தன் பக்கத்துல அழைச்சுக்கலாம் சரிதான் ஆமீனா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் அவர்களுக்கு எங்களுக்கு பெரிய பரக தருவாங்க அருமையானவர்களே அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எல்லா விதத்திலையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கறத நம்ம புரிய வர்றோம் ஆரம்பிச்ச விஷயம் ஈமானினுடைய அடிப்படை மஹப்பத்து ரசூல் அப்ப இதெல்லாம் நம்ம ரசூலே அல்லாஹ் எப்படி எல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய சான்றாக அமைகிறது என்பதை இந்த செய்தி வாயிலாக நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன் இப்ப ரசூல் யாரின் பக்கமும் தேவையாக வைக்கல சரதாகிருஷ்ணன் அவர்களை யானை பக்கமும் தேவையாக அல்லாஹ் என்ன செய்யல வைக்கல அவர் இல்ம படிச்சு கொடுக்கறது கூட அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டா பொருட்படுத்திக்கிட்டான் வேற யாராவது உஸ்தாமர்கள் இருந்தாங்களா மற்ற நபிமார்களுக்கு இருந்திருக்கிறாங்க மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட இருந்திருக்கிறாங்களா இல்லையா போய் படிச்சுட்டு வாங்க அல்லாஹ் அனுப்பத்தான எவ்வளவு பெரிய நபி பெற்றோர்கள் இருந்திருக்கிறாங்க ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உஸ்தாத் இருந்திருக்கிறாங்க வரலாறு இருக்கு அப்ப அதெல்லாம் இருக்குது சரதாகிருஷ்ணன் அவர்களுக்கு உஸ்தாத் யாரு அல்லாஹ் தான் வேற யாரும் கிடையாது அல்லாதான் என்ன செய்யுது உஸ்தாதாங்க இருக்கிறாங்கிறத நம்ம புரிய முடிகிறது அருமையான பெருமக்களே அப்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷான ஒருத்தால தன்னுடைய அண்ணலம் கண்மணி சல்லுல்லா அலி செல்லம் ஹபீபை அவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் எல்லா விஷயத்திலும் அவங்கள என்ன செஞ்சுக்கலாம் முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்கிறதையெல்லாம் இந்த வரலாற்றின் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ளணும் சரி இறுதியாக நேரம் ஆயிடுச்சு இன்ஷா அல்லா குத்துப் நாயகத்தை பத்தி ஒரு சின்ன இது அடிப்படையில ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லி நிறைவுபடுத்திக் கொள்கிறேன் குத்துப் நாயகம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலம் பகதாதுக்கு வந்து ஜீரான் என்று பகதாதுல வந்து படிச்சுட்டு இருக்கிறார் படிச்சுட்டு இருக்கும்போது அங்க பகதாதுல கடுமையான பஞ்சகாலம் ஏற்பட்டு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு நமக்கு உழவு இல்லை மக்கள்லாம் பஞ்சத்துல வாடக்கூடிய அந்த காலகட்டத்துல எல்லாரும் இலைகள் தலைகள் எல்லாமே சாப்பிடுறாங்க காலத்துல இவங்க என்ன செஞ்சாங்க இவங்களுக்கும் கடுமையான பசி வருது சரி அங்கே போய் ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே போனோம்னா அங்க மரத்துக்கு கீழே நிறைய பேர் ரெடியா நிக்கிறாங்க அந்த இலைகளை பறிச்சுட்டு இவங்க குதிரநாயகம் நினைக்கிறாங்க சரி நாம ஒரு இலையை தின்றா அது மத்தவங்களுக்கு கிடைக்கிறது குறைஞ்சிருமே அவங்க திரும்பி வர்றாங்க என்ன பண்பாடு இப்படியே என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க கடுமையான பசி ஆனா இவர்கள் ஒரு ஒரு உறுதியான நிலைக்கு, விலாயத்தினுடைய நிலைக்கு உறுதி உயர்ந்துகிட்டே வர்றாங்க. விலாயத்தினுடைய நிலையில அப்படியே அவங்களுடைய அந்தஸ்து உயர்ந்துகிட்டே வரும் பொழுது அவங்க ஒரு ஏற்கனவே ஒரு அகுது கொண்டு எடுத்தாங்க அல்லாஹ்விடத்துல. யாரிடத்திலும் போய் கேட்பது இல்லை, யாரிடத்திலும் என்ன செய்யறது இல்லை, இப்ப கேட்கறது இல்லை. அந்த அகுது, அந்த அகதுக்கு வந்துட்டாங்க, அந்த உயர்வான நிலைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில ஒரு நாள் பசியில, அப்படி பசி தாங்க முடியாத நிலையில பள்ளிவாசல்ல ஓரமா உட்கார்ந்துருக்கான், சோர்ந்து போயிட்டான். நல்லா கடுமையா சோதிக்கிறான் அவர்களை. அந்த நேரத்துல பள்ளிவாசல்ல உட்கார ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒருத்தர் சாப்பிடுற பாருங்க. அந்த நேரத்துல பார்த்து ஒப்பந்தம் எடுத்திருக்கிறது, யார்ட்டையும் கேட்கறது இல்லைன்ட்டு, யாரு தந்தாலும் வாங்குறது இல்லைன்ட்டு, அப்படி ஒரு ஒப்பந்தத்துல நினைச்சுறான், அகதுல இருக்கிறான். அதெல்லாம் வந்து அவங்களுடைய தஸ்கியத்து நஃப்ஸுக்கு உள்ள விஷயங்கள் அது. அந்த மாதிரி நிலையில பள்ளிவாசல்ல ஒரு ஓரமா உட்காந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கிற இவங்க பாக்குறாங்க. நஃப்ஸு அந்த பக்கம் தௌக்கா இருக்கக்கூடாது, ஆசையா இருக்கக்கூடாதுன்னா தன்னுடைய முகத்தை திருப்பிக்கிறார். அந்த மனுஷன் எவ்வளவு பார்த்துட்டு நேரா வந்து வாங்கலாம், சாப்பிட வாங்கலன்னு கூப்பிடுறாரு. எப்படி இருக்கும் நிலைமை, சூழ்நிலையை பாருங்க. இவங்க ஒதுங்கி உட்காந்துட்டு இருக்கிற இந்த மாதிரி நிலைமை பெரிய கஷ்டம். அவர் விட மாட்டேங்கிறார், வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. இல்ல வேணா வேணான்னு கருத முடியல, அவரை துரட்ட தாங்க முடியல. நீங்க சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன், நானும் பட்னியா கலந்துருவேன். இப்ப என்ன செய்ய முடியும், வேற வழி இல்லாம குத்துனாங்க. என்ன செய்யிட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டோம், கண்ணுலேருந்து கண்ணீர் வழியுது. அல்லாவிடத்துல ஒரு அகுது ஏற்படுத்தினமே அந்த அகுது முடிஞ்சு போச்சே அப்படின்னு அப்படின்னு இருக்கும்போது சாப்பிட எல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்ச பிறகு அந்த மனிதர் கேட்கிறாரு, இவங்க அழுகிறது பத்தினா சரி, பசி தாகம் தீர்ந்ததுனால அந்த சந்தோஷத்துல அவங்க அழுகுறாங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஓ அகதை முடிச்சிட்டவே அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறார். ஒப்பந்தம் அல்லாவுக்கும் இவங்களுக்கு இடையில ஒப்பந்தத்தை முடிச்சுட்டமே. இப்ப இந்த நிலையில அந்த மனிதர் சொல்றாரு, சரியெல்லாம் சாப்பாடு முடிஞ்சிட்டு சொல்ற, இந்த ஜீனான்ல இருந்து அப்துல் காதின்னு ஒருத்தங்க படிக்க வந்தாங்களாமே, அவங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன திடீர்னு அவரை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு, அவருக்கு என்ன அப்படின்னா, இல்ல வேற ஒண்ணும் இல்ல, நானும் ஜீனான் பகுதியிலிருந்து தான் வர்றேன். அவங்களுடைய தாயார் அவங்களுக்கு உள்ள கொஞ்சம் பொற்காசுகளை இங்க தந்தாங்க, காசுகளை தந்து என்னுடைய மகனார் அங்கதான் இருக்கிறாங்க. அவங்க பேர் அப்துல் காதிர், பகதாதை சார்ந்த ஜீலான சார்ந்தவங்க சொன்னா அவங்களை நீங்க விசாரிக்கலாம், படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகிட்ட அவங்களுடைய பொருள், அவங்க அப்பா அவங்களுக்கு நாடு வச்சுட்டு போனது அவங்களுடைய ஹக்கு, அதை கொண்டு நீங்க சேர்த்துருங்க அப்படின்னு சில தங்க காசுகளை என்ன செஞ்சாங்க, தந்தாங்க. நானும் இந்த ஊருக்கு ஒரு தொழில் வந்துதான் வந்தேன், வேலையெல்லாம் முடிஞ்சது, தேடி தேடி தன்னாலும் தேடி பார்க்கற முடியல. என் கையில இருந்த காசெல்லாம் செலவாகி போச்சு, என் கையில இருந்த காசு. இப்ப இருக்கிற காசு அந்த அப்துல் காதிர் அவங்களுடைய காசு தான் கையில இருக்கு. இப்ப இந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கிற பாருங்க, இது கூட அவங்க காசுல இருந்தா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இத கூட அவரோட காசுல இருந்தா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், வேற வழி இல்ல, எனக்கு வேற வழி தெரியல, நான் சாப்பிடணுங்கிற நோக்கம்னா எனக்கு இல்ல. அந்த மனுஷனை கண்டுபிடிக்கவும் முடியல. இப்ப இந்த அவருக்காக தேடி தேடி பார்த்து இப்ப எங்க போய் தேடணும்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கும் பசி தாங்க முடியாம அவர்களுடைய காசை தான் நான் என்ன செய்ய எடுத்து நான் இப்ப வாங்கி இந்த சாப்பாடு வந்து வாங்கி சாப்பிட்டதும் அவருடைய காசு தான் தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு ஒரு பொறுப்பு தேடல் அமைங்கிறதுக்கு அவள் தான் அவங்களுக்கு தெரியுமா கேட்டவன் அப்படியே அழுதான். இப்ப அவங்க சொன்னாங்களாம், ரப்பு ஆலமீ எவ்வளவு கிருபையான, நாம அவருடைய அகதை முடிச்சோம் நாம நினைக்கிறோம், நம்முடைய அகதை நாம எடுத்து அந்த அகதை முறிக்க விடாம அல்லாஹ் தம் விஷயத்துல எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறான் அப்படிங்கறத வணங்கிக்கிட்டாங்க. நாம முடிச்சதை அவங்க நினைச்சாங்க, திரும்ப ஆரம்பிச்சாங்க. இவங்க பார்த்தாங்க, என்னடா எதிர்த்தாலும் இந்த மனுஷன் அழித்து இருக்கிறாரு அப்படின்றப்ப அவங்க சொன்னாங்களா, நீங்க தேடி இருந்த அப்துல் காதிர் நான் தான், நீங்களா நீங்க இப்ப வாங்கிட்டு வந்தது எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் ஹலால் தான். இந்த மீதி காசுகள் நிறைய வச்சிருக்கேன், கொஞ்சம் தானே வாங்கியிருக்கிறீங்க, இந்தாங்க பிடிங்க, அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த செல்வத்தை கூட நீங்க நினைச்சீங்க வச்சுங்க. அல்லாஹ் இப்ப எனக்கு நான் அடைந்திருக்க முதல்ல அடைந்தது வருத்தப்பட்டு நான் அழுகுனது, இப்போது அழுகிறது இருக்குதே நான் ஆனந்தத்தில் அழுகிறேன். அல்லாஹ் அந்த என்னை எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, ஆக வழிமார்களாக இருக்கக்கூடிய நாதாக்கள் அல்லாஹோடு ஒரு அகதை எடுத்துக்கொண்டால் அந்த அகதை அல்லாஹுவே பாதுகாக்கிறான். அதை சோதிப்பான், தன்னுடைய அகியார்களை நாராக்களை கடுமையாக சோதிப்பான். அவர்களுடைய ஈமான் எத்தகையது, வலிமையானது, அவங்களுடைய தௌக்கள் எப்படி எல்லாம் இருக்குதுங்கிறத பாருங்க என்பதை ரப்பல் ஆலமீன் சமுதாயத்துக்கு என்ன செய்வான், காட்டுவான். எனக்கு என்ன அதான் இப்ளீஸ் சொல்லலையா, இந்த மனிதர்களை அப்போ ஒவ்வியந்தம் அஜிமாயி எல்லா மனிதர்களையும் நான் வழி கெடுப்பேன். அப்போ எல்லாத்துக்கும் சொன்னால முடியாது, எனக்குன்னு சில ஆட்கள் இருக்கு. அல்லாஹ் இடத்துல இப்ளீஸ் சொல்றான், எல்லா மனிதர்களையும் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லும் பொழுது ரப்புல் ஆலமீன் சொன்னா, இப்ளீஸே எல்லாரையும் உன்னால் வழிகெடுக்க முடியாது, எனக்கு சில அடியார்கள் இருக்கிறார்கள் தெரியுமா, எந்த நிலையிலும் அவர்கள் அசைக்க முடியாது. ஆனால் உடனே அதை ஒப்புமா இல்லா இபாதக்கள் முகலிசி. ஆமா ஆமா, பரிசுத்தமான உன்னுடைய சில அடியார்களை என்னால் ஒன்று செய்ய முடியாதுங்கிறதையும் நான் என்ன செய்யறேன், ஒத்துக்கொள்றேன். அப்படிப்பட்ட நாதாக்களாக திகழ்ந்தவர்கள் தான் குதுப்னா என்பதை எல்லாம் அவர்கள் அவர்களுடைய வழியில் நின்ற பெருமக்கள் என்பதை இந்த வழியில் நம்ம என்ன செய்திருக்கிறோம், இந்த செய்தியின் வாயிலாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். பிரமையானவர்களே, ஆக மொத்தத்தில் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத் என்பது ஈமானினுடைய அடிப்படை என்பதை சில சான்றுகளின் மூலமாகவும், ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸ், ஒரு ஆயத்த முதல்ல சொன்னோம், ஒரு அதீத சொன்னோம், வரலாறு ரெண்டு வரலாறுகள குறிப்பிட்டிருக்கோம். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கும் வழிமார்களுக்கும் இடையிலே சில ஒப்பந்தங்கள் இருக்கும். அந்த ஒப்பந்தம் என்பது லேசான ஒப்பந்தம் இல்லை, சின்ன சின்ன ஒப்பந்தங்கள், நம்ம போடுற வியாபாரத்துல போடக்கூடிய லேசான ஒப்பந்தம் கிடையாது, ரொம்ப வலிமை மிகுந்த ஒப்பந்தங்களாக அது இருக்கும். மனதளவிலும் கூட அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள், ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். ஒப்பந்தங்கிறது ஒண்ணு எழுத்துல இருக்கணும் அல்லது வாயால இருக்கணும், ஆனால் வழிமார்களுடைய விஷயத்துல அவர்கள் இதயத்தாலும் கூட என்ன செய்வார்கள், அகதை ஒப்பந்தத்தை செய்து கொள்வார்கள். அந்த ஒப்பந்தத்தை பேணக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை இருப்பாங்க. அந்த மாதிரி நிலை வரும்பொழுது அல்லாஹ்வே அவர்களை பாதுகாக்கக்கூடியவனாக ஆகி வருகிறான் என்பதை குத்துப் நாயகத்தினுடைய விஷயத்தில் நாம் பார்த்தோம். இல்லாவுல்லா ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நாதாக்களை உண்மையாகவே நேசிக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் வாக்கி வைத்து இது போன்ற மஜ்லிஸுகள் கியாமத்து நாள் வரை தொடர்ந்து நடைபெறுவதற்கும், இந்த மஜ்லிஸை ஸ்தாபித்து வைத்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய அவர்களுடைய வாழ்நாளை அல்லாஹ் தஆலா நீளமாக ஆக்கி வைத்து அவர்களுடைய சேவைகளை அல்லாஹ் தஆலா முழுமையாக முற்றிலுமாக கபூல் செய்து இன்னும் பள்ளி பிறகி இந்த சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கைகளை மற்ற மக்களையும் ஈர்த்து வந்து இந்த கொள்கையை தெளிவாக எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த மன்சிலின் மூலமாக அல்லாஹு தஆலா வெளியாக்குவானாக. நூறு நிறைந்ததாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பாக. அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அவர்களையும் நம்மை சார்ந்தவரையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பரவாயில்லை.